యో నిత్యం అచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్స దయైక సంధోహో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీ మాధవాంగ్రి జలజద్వయ నిత్యసేవా ప్రేమా విలాసయ పరాంకుశ పాదభక్తం కామాది దోషహరమాత్మ పదాశ్రితానాం రామానుజం యతిపతిం ప్రణమామి మూర్ధన. పూమన్నుమాదు పురుందియమార్భన్ పుహళ్మలింద పామన్నుమార నడిభణిందుందవన్ పల్హలయోర్ తామ్మన్నవందవి రామానుజం చరణారవిందన్ నామ్మన్ని వాళ నెంజే చొల్లువోం అవన్ నామంగళే. బదరికాశ్రమత్துக்கு செல்ல வேணும்னு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பலகாலம் ஆசைப்பட்டார்கள். அங்கு ஓடிவரும் அலகநந்தாவிலே நீராடி தவம்புரியின் திருக்கோலத்திலுள்ள பெருமானை வணங்கி இங்கு வந்திருக்கிறானே, ஒன்னும் நேராமல் இருக்க வேணுமே என்று அவனுக்காக பரிந்து மங்களாசாசனம் பாடியவர்கள் நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். ஆச்சாரியர்கள்னு சொல்லும் போதே அவர்களுக்கு நடு நாயக்கமாக விளங்குபவர் பகவத் ராமானுஜர் சுவாமி எம்பெருமானார். அஸ்மத்குரு சமாரம்பாம் யதி சேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்னும் ஒரு ஸ்லோகம் காணப்படுகிறது. அவனவனுடைய ஆச்சாரியனிடத்திலேந்து தொடங்கி நடுவாக பகவத் ராமானுஜரை கொண்டு கடைசியாய் ஸ்ரீமன்னாராயணனை ஆச்சாரியனாக வணங்குகிறோம். அப்ப அந்த நாயகரத்தனமான ராமானுஜர் கிருதயுகத்திலே ஆதியில் ஆதிசேஷ ரூபத்திலேயே கைங்கரியம் செய்து அடுத்து திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாய் பிறந்து கோவான ராமனுக்கு இளங்கோவான இலக்குவன் பின்தொடர்ந்த அனைத்தடிமைகளையும் செய்தார். அவரே மூன்றாவது யுகத்தில் பலபத்திரனாக அவதரித்தார், கிருஷ்ண கைங்கரியத்தில் ஈடுபட்டார். அந்த ஆதிசேஷன் நாலாவது யுகமான கலியுகத்தில் யாராக பிறப்பார் என்ற கேள்வி எழ ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் என்று நாம் அனைவரும் கொண்டாடும்படிக்கு ஸ்ரீபெரும்பூதூரில் சித்திர மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திரத்தை ராமானுஷராகவே அதே ஆதிசேஷன் அவதரித்தார். ஆதிசேஷனுக்கு பல முகங்கள், சுவாமி ராமானுஷருக்கும் பல முகங்கள். அவருக்கு ஆயிரம் முகங்கள் என்னால் இவருக்கும் ஆயிரம் முகங்கள். ஒவ்வொரு முகத்தாலே ஒவ்வொரு கைங்கரியத்தில் ஈடுபட்டார். வைதிக சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பது, இதுவே விசிஷ்டாத்வைதம் என்று எடுத்துரைப்பது, இது அவர் செய்த பெரிய வேதாந்த கைங்கரியம். அது சம்ஸ்கிருதத்தோடே போகக்கூடாதென்னு ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்து அதற்கு வியாக்கியானம் ஏற்பட வேணும்னு திருக்குறுகைப்பிரான் பிள்ளான நியமித்து அதன் மூலம் ஒரு பெரிய தமிழ் வியாக்கியான பரம்பரையை ஏற்படுத்தி வைத்த பெருமை ராமானுஜரை சாரும். அப்ப தமிழ் பிரபந்தங்களையே வளர்த்து கொடுத்தார். அடுத்து திவ்வதேசங்களெல்லாம் எப்படி இருக்கின்றனவோ புனருத்தாரணம் பண்ண வேண்டும், அங்க பெருமானுக்கு அமுதுபடி சாத்துப்படி கைங்கரியங்கள் குறைவில்லாமல் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல விடங்களிலும் திருப்பணி செய்தார். பணி செய்பவர்களை கைங்கரியவர்களை நியமித்து அவர்கள் எந்த பத்ததியில் கைங்கரியம் பண்ணணுங்கிறதையும் ஏற்படுத்தி வைத்தார். அதில் பிரதானமாய் தென் அரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் என்று திருவரங்கநாதனுடைய செல்வத்தை அனைத்தையும் ராமானுஜரே முதலியாண்டானை கொண்டு திருத்தி வைத்தார்ங்கிறது அனைவரும் அறிந்ததே. வேதாந்த ஸ்தாபனத்தை அதன் அர்த்த நிர்தாரணத்தை கூரத்தாழ்வான்கிற சிஷ்யரை கொண்டு சுவாமி செய்தார். கோயில்கள் ஸ்தாபிப்பதை முதலியாண்டானை கொண்டு செய்தார். அதோடு நில்லாமல் திக்விஜயமாக புறப்பட்டு ஆசேது ஹிமாச்சலம் எல்லா திவ்வதேசங்களுக்கும் செல்ல வேண்டும், ஆங்காங்கிருக்கும் வித்வான்கள் புறச்சமைகள் வேறு சம்பிரதாயத்து வித்வான்களோட வாதப்போர் புரிய வேண்டும், அந்த வாதத்தில் அவர்கள் தவறாக கூறியிருந்தால் இது தப்புங்கிறத புரிய வைத்து வைதிக சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வேணும் என்று பல திவ்யதேசங்களுக்கும் சென்றார். அப்படி சென்றபோது வடக்கே பல திவ்யதேசங்களை வடநாட்டு திருத்தலங்கள் ஆழ்வார்களாலே பாடப்பட்ட ஊர்களுக்கு சென்றார். விஜயமாக பலவிடங்களிலும் வெற்றி கண்டார். அதிலே பதிரிகாஷ்டமத்து பெருமான சேவிக்கணும் என் ஆசை கொண்டவர் அதற்காக கந்தமாதன பர்வத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். போகும் வழியெல்லாம் கரடுமுரடான பாதைகள். ராம நேரிட்டு கொண்டு 14 ஆண்டுகள் வெம்பரல் போல் எல்லாம் காலில் குத்தி ரத்தங்கிளறக்கூடிய கற்கள் நிரம்பிய முட்கள் நிரம்பிய பாதையில் சென்றார். ராமன் தம்பி ராமானுஜனானபடியால் அன்னைக்கு கூட சென்ன லக்ஷ்மணர் இன்னைக்கு லக்ஷ்மண முனிங்கிற திருநாமத்தோடே ராமானுஜராகவே நடந்து போனார். கங்கை கரையோரமாக செல்லும் போது அவருடைய அத்தியந்த சுகுமாரமான திருமேனி கல்லிலும் மண்ணிலும் பட்டு நடந்து சென்றது திருவடிகள். அப்படி போன விடங்கள் அவர் திருவடி ஸ்பரிசம் பட்ட விடங்களெல்லாம் எத்தனையோ தளிர்த்தும் முறிந்தும் உயர்ந்து காட்சி அளிக்கின்றன. அதை போன்ற ஒரு இடத்தில்தான் தற்போது நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து இன்னும் 1 மணி நேர பிரயாணத்தில் பதிரிகாசிரமம் வந்துவிடும். அதை செல்லும் போதும் தரிசித்துக் கொள்ளலாம், திரும்ப வரும்போதும் தரிசித்துக் கொள்ளலாம். நாம் திரும்ப வரும்போது தரிசிக்கிறோம். இந்த பாதையில் தான் ராமானுஜர் சென்றிருக்கிறார். இந்த போடப்பட்ட பாதைகள் எதுவும் அப்போது கிடையாது. எந்த மண்டபங்களோ மற்றும் உண்டான கட்டடங்களோ கிடையாது. இதைவிட இன்னும் அகலமாகத்தான் அலகநந்தா ஓடிக்கொண்டிருந்தாள். இந்த அலகநந்தா கரையோரமாகத்தான் நடந்து சுவாமி சென்றார். 2010 அடியுங்கள் முதல் முறையினால் பல பேரோட இந்த சமயத்து இங்க வந்திருக்கும் போது அப்ப அந்த பாதையோட நடந்து போகிறதுக்கு முடிஞ்சுது. அந்த பாதையில போனா ஒரு அழகான சன்னதி. இந்த மலைக்கு சேஷ பர்வத்தம் சேஷாச்சலம்னு பேர். இங்க ஓடி வருகிற தாரைகளுக்கெல்லாம் சேஷதாரா என்னு பேர். ஆதிசேஷன் அவதாரம் ராமானுஜர். இந்த மார்க்கத்தில் நடந்து போய் ஓர் நாள் இங்கு தங்கி அவர் சென்றிருக்கிறபடியால் பேரே சேஷதாரை என்னும் சேஷ மார்க்கம் என்னும் சேஷாச்சலம் என்னும் இதற்கு ஏற்பட்டது. அப்படி அந்த சுவாமி எழினாருங்கிறதுக்கு சாட்சியாக அரங்கமென்னில் மயலே பெருகும் இராமானுஷன்னு சொல்லுகிறோம். அதனால் அந்த சன்னிதானத்தில் திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் தான் சயன திருக்கோலத்தில் எழுந்தொழியிருந்தார். சின்ன சன்னதி தான், ரொம்ப சிதிலமாக இருந்தது. சரி, இந்த சன்னதியே கட்டணும்னால் அது நல்ல மர கட்டணம், ஒண்ணுமே குறவில்லை. ஆனா அதுல ஒன்றும் நிறைய வசதி வாய்ப்புகள் குறைச்சலா இருந்தது. அந்த மரத்தெல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒன்னும் வெளியிலேருந்து புதுசா கொண்டு வராமல் நல்ல வேலைக்கு இங்க கொண்டு வரதுக்கு முடியாது, இருப்பதை கொண்டுதானே செய்தாக வேண்டும். அதனால அதெல்லாம் ஒரு 3-4 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அந்த சமயத்தில் 2010 பார்த்துட்டு 2011 நம்முடைய கிஞ்சித்கார மரக்கட்டளை மூலமாக செய்தோம். நன்னா தான் இருந்தது. பல பேரும் போயிட்டு வந்துட்டு இருந்தா அவரவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கவே இங்க இந்த மாதிரி இருக்கு, போய் சேவிச்சுட்டு வரணுங்கிறது தொடங்கித்து. ஆனா 2013 பெரிய வெள்ளம் வந்தது. வந்த போது இந்த இடத்தெல்லாம் நகர்த்திடுத்து. ஏன் வந்ததுன்னால் இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஹனுமான் சட்டி, அந்த இடத்துல ஒரு கங்கை வந்து கலக்கிறது. கலக்கிறதுன்னா அலகநந்தா ஒரு கங்கை, அத்தோடு இல்லாமல் பக்கத்திலிருந்து மற்றொரு கங்கை ருத்ர கேதார்நாத்திலிருந்து அதுக்கு ஒரு கிளை தொடர்பு. நாம் இருக்கிறது கிழக்கு பக்கம், கேதார்நாத் இருக்கிறது மேற்கு பக்கம். அந்த பக்கம்தான் ரொம்பவே வெள்ளம் பெருகித்து. அப்ப கேதார்நாத்திலிருந்து ஏதோ ஒரு தொடர்பு இந்த இடத்துல ஹனுமான் சட்டியில் இருக்கிற கங்கைக்கு வர, அங்க அதிகமான மழை பெய்ந்து அதிகமா பனி உருகி ஓடி வந்தபடியால் அதை திறந்து விட்டுடவே அந்த ஜலத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இங்க கூட வந்து இந்த இடத்துல மொத்தமே அது ஓடி இத்தனையும் ஏற்படுத்தினது ஒரு 7-8 மணி நேரங்களுக்குள்ளே. அவ்வளவு மட்டும்தான் வந்தது. ஆனா அதற்குள் என்ன நடக்கிறதுன்னே யாருக்கும் புரியல. மக்கள் அனைவரும் மேல ஓடி போயிட்டார்கள். உற்சவமூர்த்தியை சட்டுன்னு எழுந்துருளை பண்ணி கொண்டு போக முடிஞ்சது. அதனால ஏழ பண்ணிட்டு போய் பதிரிகாசிரமத்திலே கொண்டு போய் ஏழ பண்ணிட்டா அந்த மூர்த்தியை நேத்திக்கு நம்ம சேவிச்சுட்டோம். ஆனா மூலமூர்த்தியா இருந்த ராமானுஜரும் மூலவராக இருந்த பெரிய பெருமாள் திருவரங்கநாதனும் எங்கு என்று தெரியவில்லை, இன்று தெரியவில்லை. யாருக்கானும் யோகம் இருந்து அவர் இங்கு வந்து அமர்ந்து பல நாட்கள் யோகத்திலே இருந்தால், இப்ப சற்று முன்னாடி சொன்னாரே 120 வருஷங்களுக்கு முன்னால் இந்த பெருமாளே யாரோ ஒரு யோகிக்கு நான் இங்க இருக்கேன்னு சொல்ல அப்பதான் எடுத்து எழுந்தருள பண்ணினார்கள். அதை போல் நடக்கலாம். அந்த யோகமோ தியானமோ ஆருக்கு இருக்கிறதோ அப்படி வந்து இங்க தங்கி இருந்தால் கண்டிப்பா பெருமாள் சொல்லுவார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே இருந்த சன்னதி பாழ்பட்டு போய்விட்டபடியால் அந்த இடத்திலேயே இன்னொன்னு கட்டலாம்னால் இப்ப இந்த இடத்தினுடைய மொத்த தன்மையே மாற்றிவிட்டது அப்போது வந்த வெள்ளம். ஏற்கனவே இருக்கும்படிக்கெல்லாம் இப்ப எதையும் நினைக்க முடியல, இன்னொன்னு அது மறுபடியும் வந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பயம். அதனால எங்க சேஷதாரா எந்த இடத்துல இந்த சேஷ பர்வத்தம் இருக்கோ அந்த மலைக்கே மேலே இவர்களிடத்திலேயே ஒரு இடம் இருக்கிறபடியால் அந்த இடத்துல சின்ன சன்னதியா ஒன்று கட்டி வைப்போம், இந்த வழியாகத்தான் ராமானுஜர் சென்றார்ங்கிறத போற வரவர்கள் சேவித்து கொண்டு போகட்டும் ஞாபகப்படுத்திக்கலாம்ங்கிறதுக்காக ஏற்படுத்துகிறார் ஒரு கோஷாலை ராமானுஜ சந்நிதி பெரிய பெருமாளுடைய திருமேனி. ஏற்கனவே அந்த கோஷாலைக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் பெரிய பெருமாள் திருமேனி, ராமானுஜர் மூலவர் திருமேனி, ராமானுஜர் உற்சவர் திருமேனி, அதை போல பக்கத்திலே நம்மாழ்வார் திருமங்கியாழ்வார் திருமேனிகள் இது வரைக்கும் ஏழை பண்றதுக்கு என்னங்கிறதை அவசியம் நம்ம அறக்கட்டளையேந்து பண்றேங்கிறத ஒத்துக்கொண்டிருக்கிறோம், அது அவர்கள்ட்ட ஒத்துன்னு இருக்கோம். ஆனா இங்க எது வேணும்னாலும் கீழேந்து கொண்டு வர வேண்டியது. இப்ப நமக்கு விக்கிரகங்கள்லாம் கஷ்டமே இல்லை, அது கும்பகோணம் சுவாமி மலை அதை போல இடத்துல பிரார்த்தித்தோம்னால் நன்னா பண்ணி கொடுத்துருவா, விக்கிரகத்தை ஏழை பண்ணு வந்து இங்க கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு ஒரு சின்ன சன்னதி நிர்மாணம் பண்ணி ஆகணும், கோஷாலை ஏற்பாடு பண்ணணும், மாடு கண்ணுகளை வச்சுக்கணும், அதுலேருந்து வர்ற பாலை இங்க பக்கத்துல இருக்கிறவர்கள் விநியோகப்படுத்தணும். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்லது உங்க கண்ணில் பட்டிருக்கும். நிறைய சன்னியாசிகள் காவி உடைய அணிஞ்சின் இருக்கிறவா, கல்யாணம் பண்ணி கொள்ளாதவர்கள், சன்னியாசிகளாகவே ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு 10 பேர் இருக்கா, எங்க ஒரு மடமோ ஆசிரமோ எங்கு போனாலும் யாரோ 10 பேர். இப்ப பத்ரிகாசிரமத்துல ஒரு நடை ஒரு 8 போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு 100 பேர் கண்ணில் பட்டுறாளே. இப்ப அதை போல நம்ம பக்கத்துல எல்லாம் மடாதிபதியாகவோ ஆசிரமத்திலேயோ இல்லாம ஒரு சன்னியாசிய பார்க்கவே முடியாது. சன்னியாசின்னு சொல்லணும்னாலே அவர் ஏதோ ஒரு மடத்தில் இருப்பார், அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, எப்ப மடாதிபதியாக வர வேண்டுமோ அப்போதுதான் சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இப்ப அதுதான் நிலைமை. ஆனா இந்த பக்கத்துல அப்படி கிடையாது. அதனாலதான் எந்த தர்மசாலால நம்ம தங்கினாலும் நாம ஏதோ பணம் கட்டுறோம்னு வச்சோங்களேன், இந்த மாதிரி இந்த அறைகள்லாம் 100 எடுத்துட்டு இருக்கோம், அதற்கு ஒரு நாளைக்கு 500-600 ஏதோ கேட்கறா அப்படின்னு பணம் கட்டினால் அது ஒரு நல்ல காரியத்துக்கு போறது. என்ன இவா ஒத்தொத்தருமே கார்த்தால் அந்த 9:30 வேலைக்கு ஒரு 100 சன்னியாசிகளுக்கான வெறும தானம் பண்றா, அன்னதானம் கொடுக்குறா, அதை சாப்பிட்டு தான் அவர்கள் இருந்துட்டு இருக்கா. அப்ப இது மாதிரி நன்னத்தானே இருக்கு, சரீரம் பார்த்தா நன்னா இருக்காளே, உழைக்க கூடாதுன்னால் என்ன உழைக்கிறது, உழைக்கிறதுன்னா வெளி வேலைக்கு போகணும்னு சொல்லலாம். அப்ப ஏதோ ஒரு பெரிய தொழில போய் நம்ம வேலை செய்யலாம்னால் அப்புறம் அவ எங்க சன்னியாசியா இருக்க போறா. அரானுத்தர் சன்னியாசம்னு ஏத்துனுட்டார்னால் அவருக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு கிரகஸ்தனை சேர்ந்தது, இவனை நம்பித்தான் அவா இருக்கா. இப்ப சன்னியாசர் இப்போ 4 ஆசிரமம் சொல்றமே, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், சன்னியாசம், வானப்பிரஸ்தம், அதுல கிரகஸ்தாசிரமிகள் எத்தனை பேர் இருக்கா, கோடிக்கணக்கான பேர் அதுல தானே இருப்போம், கிரகஸ்தாசிரமத்துல இருப்போம். என்னதான் தலகிழ கணக்கு பண்ணாலும் சன்னியாசிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாரா, 100,000 பேர் கிடைப்பாளா? ஆசையத்து ஹிமாச்சலம் தேடி பார்த்தா கூட 1-2 லட்சம் கிடைக்கலாம். ஆனா பாக்கி இருக்கிறவா 130 கோடி பேர்னா, அப்ப 100 சரி வாண்டாம், அதுல யாரோ சுவாமி 20 கோடி பேர், அவர்கள்லாம் இதுக்கு வரப்போறது இல்லையா, விட்டுடுங்க, பாக்கி 100 கோடி பேர் இருக்காளோ இல்லையோ, 100 கோடி பேர் 1 லட்சம் பேரை பாத்துக்கிறது பெரிய சமாச்சாரமா? அப்ப இன்னும் கேட்டா சன்னியாசி லோகு நிறைய ஆகணும், நிறைய ஆனாதான் இவாளுக்கு பாத்துக்கிறதுக்கே வரும். ஆனால் அவ்வளவு குறைச்சலா இருக்கிறவாளை பாத்துக்கிறவாளை நம்ம ஏன் சொணங்கணும் சொல்லுங்க, அவர்கள் குறைச்சலா இருக்கா, இவர்களும் வேலைக்கு போலாமே விட்டால் அப்ப சன்னியாசம்ங்கிற ஆசிரமமே பட்டு போயிடணுமாண்ணா, அப்படின்னு ஒண்ணு இல்லாதே இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கணும். அது பிராகிகளா வைராகிகளா வைராகியம் உடையவாளா இருக்கணும். சென்னப்பட்டினத்திலேயே கொஞ்சம் பழைய நாள் மனுஷாளுக்கு ஞாபகம் இருக்கலாம், சென்னை 1 அடியவங்கள்லாம் ரொம்ப வருஷம் அங்கதான் இருந்தோம், அங்கே பைராகி மடம் கோவில்னு ஒரு கோவில் உண்டு, பைராகி மடம் கோவில், பைராகி மடம் கோவில்னு சொல்லுவா. பைராகினா விராகி, விராகினா ராகம் இல்லாதவர், ஆசை இல்லாதவர், வைராகியம் உடையவர். அப்படின்னா அந்த சன்னியாசிகள்லாம் வடக்கு தேசத்திலேருந்து வருவாளாம், வந்து அந்த கோவில்ல தங்கி பூஜித்து பெருமாளை சேவிச்சுட்டு அன்னதானம் கொடுப்பா, தேசாந்திரி சாப்பாடு போடுவா. அன்னைக்கு நாள்லாம் தேசாந்திரி தேசாந்திரின்னு நன்னா போட்டிருந்தா, யார் வந்தாலும் 10 பேருக்கு போட்டாகணும்னு கட்டளை ஏற்படுத்தி வச்சிருந்தா. இத்தனை இடத்துல அன்னதான சத்திரம், அன்னதான சத்திரம்னு செட்டியார்கள் பிள்ளமார்கள் முதலியார்கள் எத்தனை பேர் கட்டி வச்சிருந்தா தெரியுமோ? இன்னைக்கு அதெல்லாம் எவ்வளவு தூரம் அன்னதான சத்திரம் அன்னதான சத்திரமா இருக்குன்னே தெரியல. மேலும் ஒருத்தர் அன்னதானம் பண்ணா நம்ம வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அது நன்னா இருக்குமான்றது கூட நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அது மொத்த தர்ம காரியத்தையே ஒரு மாதிரி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கோம், அப்படி இருக்கக்கூடாது. எங்கு கோவில்கள் இருக்கோ ஆசிரமங்கள் இருக்கோ நிறைய அன்னதானம் செய்யப்படணும். அந்த அன்னதானத்துக்கு முன்னாடி ஒரு 1:30 பஜனை பண்ண சொல்றா, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அன்னத்தை கொடுக்கறா, தானே பெருமாள் அன்னதாத்தா பகவான் தான், அவர் நாமத்தை சொல்றோம், அவர் பிச்சை போடுறார், சாப்பிடுறோம், இதுதானே நியாயம். யார் என்ன கோட்டீஸ்வரனா இருந்தா கூட அவர் பிச்சை இட்டதை வைத்துக் கொண்டுதானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த பக்கமா சுவாமி ஏழு இருக்காருனால் அவரோட கூட 4 பேர் போனாளா 10 பேர் போனாளா நமக்கு தெரியாது. அவர்கள்லாம் எங்க தங்கியிருந்தா, எப்படி தெளிப்பண்ணா, எப்படி சாப்பிட்டா, ஆர் அன்னமிட்டா தெரியாது. ஆனா ஒரு சில இடத்துல பார்த்தா வேடர்கள் கூட சுவாமிக்கு பார்த்து நாங்கோ தேனு தினையுமா அமிசேனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதா நம்ம குரு பரம்பரையில பார்க்கிறோம். நல்ல வாழ்க்கை ரொம்ப எளிய வாழ்க்கையா இருந்திருக்கு, சந்துஷ்டியோட கூடின வாழ்க்கையா இருந்திருக்கு. இந்த பாதையில சுவாமி போயிருக்காருன்னு சொன்னால் அப்ப கண்டிப்பா அதிலே சுவாமியினுடைய நினைவாக அவருடைய திருவுருவம் எழுந்துருள் இருக்க வேண்டும். போற வரவர்கள் ராமானுஜரை தரிசித்து கொண்டு இவருடைய நினைவோட மேல மலைக்கு போகணும், சேவிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதற்காக இந்த இடத்துல கட்டுமானப்படி ஒரு 2 மாசத்தில் தொடங்குவதாக உள்ளது. இங்கெல்லாம் அநேகமா மரத்துல தான் கட்டுவா, அப்பதான் நிற்கும்னு வச்சுங்க. திரும்ப நாம கிழியே போனோம்னா மறுபடியும் ஒரு தரம் அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றதுங்கிறது பயம்தான். இப்போ அதனால மேல கட்டுவிடுறா. இன்னொன்னு கீழே இருந்ததுன்னு வச்சுங்க, இறங்கி போறதுக்கு எத்தனை பேர் முடியுங்கிறா, அது முடியலேன்னு விடுவா. மேலேயே இருந்ததுன்னா சேவிச்சுட்டு போவாளோ இல்லையோ. எப்படியான ராமானுஜரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், இது எல்லா பாஷையிலையும் சுவாமியை பத்தி சின்ன புஸ்தகமா போட்டு ஒரு 100,000 பிரதிகளை இங்க வச்சுட்டோம்னால் 6 போக வரச்சேவோ அவாவா பாஷை என்னமோ அதை எடுத்துக்கிட்டோம். இங்கேந்து போற வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 10 பக்கம் அந்த புஸ்தகத்துல இருந்ததுன்னா படிச்சுட்டு போடுவாள் இல்லையோ. அவரை பத்தின 2 ஸ்லோகத்தை போட்டோம், பாசுரத்தை போனோம்னா சொல்லிட்டு போவா. அப்படியே அது ஏற்பாடு ஆச்சுன்னால் தானே மெதுமெதுவா சுவாமியை பத்தின பெருமை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக. மேலும் நமக்கும் சிஷ்யர்களாக ராமானு சம்பிரதாயஸ்தர்கள்னு சொல்றோம். இப்ப குருக்ஷேத்திரத்துல பார்த்தாலும் சரி, துவாரகையில பார்த்தாலும், புரி ஜெகநாதத்துல பார்த்தாலும், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ராமானுஜ விக்கிரகம் இருக்கா, பிரதிஷ்டா ஆக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்பன்னா ஒருவேளை உங்க தமிழகம், மேலுக்கோட்டை, திருமலை இத்தோட தான் ராமானுஜ சம்பிரதாயமா, இதை தாண்டி இல்லையானால் ஜெகத்குரு ஜெகத்குருன்னு சொல்றமே, ஜெகதாச்சாரியன்னு சொல்றோம். இப்ப இந்த பக்கத்துல நிறைய பேர் திருமண்காப்பு சாத்தின் இருக்கிறவாளை பார்த்தீங்களோ இல்லையோ. எல்லாம் பார்த்தா இந்த சன்னியாசிகள்லாம் திருமண்காப்பு சாத்தின் இருக்கா. இவர்களுக்கெல்லாம் எப்படி திருமண் இட்டுக்கணும்னு தெரிஞ்சது? ராமானுஜர் வந்து சொல்லி கொடுத்தாரா, இல்ல அவருக்கு முன்னமேயே இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாளா? தெரியாது. ராமானுஜர் வந்த காலத்தில் என்ன அவர் 3 நாள் தங்கியிருக்க முடியுமா சுவாமி? அவர் என்ன வருஷ கணக்கிலேயே இருந்திருக்க போறார்? மொத்த திக்விஜயமே இத்தனை நாள்ல நடந்திருக்காருங்கிறது சொல்லிவிட்டார். அப்ப வந்ததை திருராத்திரம் இருக்கணுங்கிறதுக்காக 3 ராத்திரி இருந்திருப்பார். அப்ப அதுக்குள்ள இத்தனை பேருக்கு 1000 வருஷம் கழிச்சு இப்பவும் திருமணிட்டு சன்னியாசி வேஷத்துல இங்க இருக்கிற அளவுக்கா இன்னைக்கு பண்ணிருப்பாருனால், நாம நினைக்கிற மாதிரி பெரியோர்கள் எல்லாம் பிரயத்தனப்பட்டு ஆளை தேளை தேடி பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. எங்கு சென்னிருக்கிறார்களோ அங்கு தங்கி அந்த பெருமானிடத்தில் என்ன நடக்கணும்னு பிரார்த்தித்தால் பெருமாள் இப்படி யார் வந்து கேட்பங்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கார். அப்ப அவர் வந்து கேட்டால் சரி, இவர் ஆசைப்பட்டபடி நடக்கட்டும் எப்படின்னு அவர் ஏற்பாடு பண்ணி வைக்கிறார். இன்னொன்னு அப்படியே சுவாமி ஏற்பாடு பண்ணாலும் எதற்கு பண்ணியிருப்பார்? இங்க இருக்கிற பத்ரி விசால் பெருமாளுக்கு திருவாராதனம் நன்னா நடக்கணும். அடிக்கடி சொல்வாளர் வியாக்கியானத்தில் 1 நாள் 1 குறைவில்லையே, 1 நாள் 1 குறைவில்லையேனா 1 குறையில்லையா அப்படின்னு பெருமாளை கேட்கணுமா? இன்னைக்கு திருவாராதனம் நன்னாச்சா, அமுதுபடி எல்லாம் நன்னாச்சா, உமக்கு 1 நாள் 1 குறைவில்லையா? அவர் தலையாட்டுவரா, அவருக்கு பதில் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்கணும், நமக்கு சொல்ல மாட்டான்னு வச்சுக்கோ. அப்ப யார் கேட்கிறாரோ கேட்டா அவர்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் பெருமாளும் இருக்கார், நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் வந்திருக்கா, சங்கராச்சாரியரோ, வல்லபாச்சாரியரோ, சைத்தன்யரோ, மத்வாச்சாரியரோ, இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரும் எங்கேயும் வடக்கேந்து தெற்கு கோடி வரைக்கும் போறா. அவர்களுக்கெல்லாம் ஆறு கூட போயிருப்பா, என்ன வசதி பண்ணி கொடுத்துருப்பா, தனியா தானே இருந்திருப்பா, இருந்திருக்கா. ஆனாலும் எப்படியோ அவர்களுக்கு இருந்த அந்த ஆத்ம சக்தி பகவத் பக்தியினுடைய பலத்தால் அத்தனையும் நடந்திருக்கு. இந்த இடத்துல மீண்டும் அது நிர்மாணம் பண்ணப்பட்டு எல்லாரும் வந்து சேவிச்சுட்டு போகும்படி ஏற்படுத்த வேணும் அப்படின்னு உங்களிடத்திலையும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இப்ப விஷயத்தை நீங்க கேட்டு நோட்டியில் என்ன நடக்கிறதுன்னு என்னங்கிறது இன்னும் அடியனுக்கு சரிவர தெரியாது. அது அவரிடத்துல கேட்டுக்கிறேன், அவர்களும் அது ஒரு திட்டத்தை வகுக்கணும், இந்த மாதிரி பண்ண போறோம்னு. அடியன் ஒத்துன்னு இருக்கிறது ஓரளவுக்கு கோஷாலை வரைக்கும், சந்நிதி வரைக்கும், ராமானுஜ விக்கிரகம் வரைக்கும், இது வரைக்கும் எதுவோ பெரிய பெருமாளோட சேர்த்து அது ஆக்கிட்டா அதுக்கப்புறம் பாக்கி என்னங்கிறது அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது என்னங்கிறது இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு உங்க எல்லாருக்கும் அப்புறம் ஒரு விண்ணப்பத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்னா தனித்தனியா நம்ம எதானா அப்படின்னு அனுப்பிச்சிருந்தோம்னா புரியாது என்ன நடக்கிறதுன்னுட்டு, ஒன்றா சேர்ந்து பண்ணோம்னா தான் அப்போ ஒரு மேற்பார்வை பார்த்து இந்த விஷயம் இந்த கட்டுமானம் முடிஞ்சிருக்கு, இப்ப சம்பரோக்ஷணம் நடக்கிறது, இனிமே சேவிக்கலாம், இனிமே ராமானுஜரை பத்தின இந்த வெளியீடு இந்த இடத்துல எல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஏற்பாடு பண்ணி ஆகணும். இப்போ செய்வோம் உங்க எல்லாரிடத்திலையும் இப்ப பிரார்த்தனை, அது பணம் உதவி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதே போல் திரும்ப இந்த இடத்துல உடையவர் திருமீனியோட 7 இருக்கணும், போக வர்ற எல்லாரும் சேவிச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த ஊருக்கு பாண்டுகேஸ்வரம்னு பேர், பக்கத்துல கோவிந்த காட்டுங்கிற இடம், இந்த இடம் பாண்டுகேஸ்வரம். அவர் சொன்னா போலே பீமன், ஒரு நாள் ராத்திரியில் ஸ்தாபித்த அழகான கோவில். பாண்டவர்கள் ஸ்தாபித்தபடியால் பாண்டுகேஸ்வரம். அந்த பாண்டவர்களுக்கு ஈஸ்வரனா பெருமாள் இங்க ஏழு இருக்கார். உள்ளே யோக பத்ரி நாராயண சுவாமி இருக்கிறார். பத்ரி விஷால் சுவாமி மலைக்கு மேல இருக்கார். இங்க யோக பத்ரி சுவாமி, பக்கத்துல லக்ஷ்மி நாராயண பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். இவர்கள் தான் இங்கு சன்னிவேசன். இந்த சன்னிதானத்துக்கு என்ன பெருமைனால், தீபாவளியோடே பெரிய கோயில் சன்னிதானம் மூடப்படுகிறது. மேலே பத்ரிகாசிரமத்தில் சன்னிதி மூடிட்டு மூணு மூர்த்திகள் மூலமூர்த்திகள் அங்குதான் இருப்பார்கள். அவர்களுக்கு திருவாராதனம் பண்றதுக்காக நாரதரும் அங்கேயே இருந்துடுறார். கருடன் புறப்பட்டு ஜோஷி மட்டுக்கு எழுந்துள்ளி விடுகிறார். பாக்கி ரெண்டு பேர் இருக்காளோ இல்லையோ, பாக்கி ரெண்டு பேர் இங்கேதான் வருகிறார்கள். உத்தவர் இங்கேதான் வந்துடுறாரு. இப்போ உத்தவர் இங்க உள்ள வந்து எழுதிருக்காராம். இது உத்தவருக்கே இருக்கிற இடங்குறா. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்கு. ஒரு மாசம் குபேரன் இங்க இருப்பார். வந்ததுலேருந்து ஒரு மாசம் இங்க இருப்பார். அப்புறம் இங்கேருந்து புறப்பட்டு குபேரனுக்கு இருக்கிற கோவிலுக்கு போயிடுவார். இப்போ இந்த ரெண்டு பேர் இங்கேதான் இருக்காள்னு வச்சுக்கோ. அக்ஷய திருதிக்கு முன்னால் புறப்பட்டு போயிடுவார். கருடனோ ஜோஷி மட்டுக்கு எழுதி விடுறார். இப்படி இந்த மூணு மூர்த்திகளை இங்கே வந்து விடுறார். அந்த நாலு பேர் அதாவது நாரதர் திருவாராதனம் பண்றதுக்காக இருந்து விடுறார். பாக்கி மூன்று மூலமூர்த்திகள் நிச்சயமா நகர முடியாது, அவர்கள் அங்கேயே இருந்துட போறா. இப்படி ஒரு ஏற்பாட்டில் தான் இது பல்லாயிரம் ஆண்டுகளாக ஓடிட்டு இருக்கு. அதனால உத்தவர் கண்ணனுக்கு ரொம்ப பிரியமான சிஷ்யர். அவர் வந்து ஆறு மாசம் எழுந்துருளி இருக்கிற இடம் இதுங்கிறதே ஏற்றம். இன்னைக்கு நமக்கு உத்தவரும் கண்ணனும் பேசின பேச்சுங்கிறது பாகவதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான சம்பாதம். கிருஷ்ணார்ஜுன சம்பாதத்தை போலே உத்தவ கிருஷ்ண சம்பாதம். தனக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் கண்ணன் இடத்துல கேட்டுக்கிறார். அவரும் அவ்வளவு ஆசையா உத்தவர் இடத்துல சொல்றார். உத்தவர் கண்ணன் திருவடியை பிடிச்சிண்டு, நீ இந்த மாதிரி கிளம்பி போடக்கூடாது, இத்தனை தூரம் உங்கள்கிட்ட அடியவங்களுக்கு பக்தியை வளர்த்து விட்டு திடீர்னு விட்டுட்டு போறேன் நீ, ஆனால் ஒன்னும் என்னை கூட்டின்னு போ, இல்லை நீ போகாதே. பெருமான் சொன்னார், போகாம இருக்கிறதுக்கு நான் அர்ச்சாவதாரம் இல்லை, நான் விபவ அவதாரம், அதனால ஆயிடுத்து வந்த வேலை முடிஞ்சு போச்சு, கிளம்பித்தான் ஆகணும். நீ வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் உத்தவா, இதை போல ஆசாபாசங்கள்லாம் வச்சுக்க கூடாதுன்னார். உத்தவர் சொன்னார், நீ சொன்னது வாஸ்தவம், வைராக்கியம் வளர்த்துக்கணும், அது உங்ககிட்ட இல்லை, உலக விஷயத்திலே வைராக்கியத்தை ஒன்னிடத்திலேயே வளர்த்துக்க நீ சொன்னேன், உங்ககிட்ட ராகம் வளரணும், மற்ற இடத்துல வைராக்கியம் வளரணும். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி, பகவானிடத்திலே ராகம்ங்கிற விருப்பம் வளர வேண்டும். எவ்வளவு தூரம்னால் லௌகிக காமத்தில் ஈடுபட்டவன் அதற்காக என்னென்ன பண்ணுவானோ அது அத்தனை விருப்பமும் பல மடங்கு வைதிக காமத்தில் ஏற்படலாம். அப்படித்தான் எந்த ஆச்சாரியன் ஒத்துக்கிறார். அதனால நீ எனக்கு ஒரு வழி சொல்லணும்னு திரும்ப திருவடியை பிடிச்சிருந்தார். அப்ப கண்ணன் சொல்றார், நீ புறப்பட்டு கந்தமாதன பர்வதத்துக்கு போ, அங்கு போய் தபஸ் பண்ணின்று இனிமே கலியுகத்துல யாரு இத என்ன சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவர்களுக்காக நான் பாகவத புராணத்தில் பிரவேசித்து விடுகிறேன், அந்த சப்தங்கள்லயே இருப்பேன். யார் பாகவதத்தை சேவித்தாலும் என் பக்கத்துல இருந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புறப்படுறார். அதனாலதான் கலியுகத்திலே பாகவத ரூபத்திலேயே அந்த புராண வடிவத்திலேயே கண்ணன் இருக்கிறார். இதெல்லாத்தையும் நமக்குன்னு வாங்கி கொடுத்த வள்ளல் தான் உத்தவர். அவர் இங்கு ஏழ்றார். குபேரன் இருக்கவே இருக்கிறார். ஆருக்கும் கொடுக்கக்கூடிய சொத்து, அந்த குபேரன் சொத்து கொடுக்கிறாரோ என்னவோ, பத்ரி விஷால் பெருமாள் கொடுப்பாருங்கிறத குலந்தரும் செல்வன் தந்திடும்னு திருவங்கியாழ்வாரே பாடிட்டு போயிட்டார். அப்ப அவர்கள் இருவரும் இந்த ஊரில் இருக்க கருடாழ்வார் ஜோஷி மட்டுக்கு எழுந்துள்ளார். உள்ள யோக பத்ரிநாத பெருமானும் இருக்கிறார். இந்த ஊர்ல இதெல்லாத்தையும் சேவிச்சுனுட்டோம். இப்போ பத்ரிகாஷ்டமத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கும். பத்ரிங்கிறது மொத்த மலையே சேர்த்து மொத்த ஊரையே சொல்லலாம். பத்ரிகாஷ்ரமம்ங்கிறது ரெண்டாவது, அதற்குள்ள இருக்கிற பெருமானுடைய சந்நிதி. நம்ம பத்ரிநாத்ங்கிறா பத்ரிகாஷ்டமம்ங்கிறா. பத்ரினா என்ன, பத்ரிகாஷ்டமம்னா என்ன? பத்ரின்னு சொன்னால் மொத்த இடத்தையுமே குறைக்கும், மலையோட சேர்த்து குறிக்கும். பத்ரிகாஷ்டமம்னு சொன்னால் அந்த மலைக்குள்ள இருக்கிற பெருமானுடைய சன்னிதானத்தை குறிக்கும். இது ரெண்டும் ஏன் இப்படி பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்குன்னா, இருபது பாட்டே அப்படித்தான் இருக்கு. முதல் பத்து பாட்டில் திருமங்கி ஆழ்வார் வதரி வணங்குதுமேனு பாடுறார். அடுத்த பத்து பாட்டில் வதரியாச்சிராமத்துள்ளானேங்கிறார். முதல்ல இதுக்கு என்ன வித்தியாசம், அத பெரியவாச்சான வியாக்கியான அவதாரிக்கையில முதல்ல சாதிக்கிறார். ஸ்ரீ பதரி என்னும் ஸ்ரீ பதரிகாஷ்டமம் என்னும் இரண்டு திருப்பதிகள் ஆரம்பிக்கிறார் அவர். பதரி என்னும் பதரிகாஷ்டமம் என்னும் ரெண்டு திருப்பதிகள், அதிலே பதரியை பாடிவிட்டார் முதல் பத்து பாட்டாலே, பதரிகாஷ்டமத்தை பாட போறார் இரண்டாம் பத்து பாட்டாலேன்னு ஏனமுனாகி அவதாரிக்கையில பெரியவாச்சான சாதிக்கிறார். அப்ப பதரின்னு ஒரு திருப்பதி, பத்ரிகாஷ்டமம் ஒன்னா 108 ரெண்டு கணக்குன்னு அடி சொல்ல வரல. இப்போ இந்த ரெண்ட பதரின்னு ஒண்ணு வச்சுக்கணும், பதரிக்குள்ள இருக்கிற ஆசிரமம் அப்படின்னா பெருமானுடைய சன்னிதானம்னு ஒன்னை கொள்ள வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். முதல் பத்து முதல் திருமொழியில் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால்னு நாராயண நாமம் பெற்றதை கூறி சந்தோஷித்தார். அடுத்து முதல் பத்து இரண்டாம் திருமொழியில் வாலிமாவலத்துருவன துடல்கடா வரிசில வளவித்து என்ன ராமச்சந்திரனை சேவித்தேன் திருப்பிரிகிக்கு பல்லாண்டு பாடுவிட்டான். அடுத்த மூணாம் பதிகம் நாலாம் பதிகம் ரெண்டுமே பதரிகாசிரமத்துக்காக பாடப்பட்டது. அதுல இப்ப முதல் பதிகம் பார்க்கலாம். முதல் பாசுரம், முத்தமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளிமள்ள இருந்தங்கிளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிர வற்றவாங்கி உண்டவாயான் வதரி வணங்குதுமே. அப்ப பதரிகாசிரமத்தை வணங்குவோம்னு தான் ஆரம்பிக்கிறார். வதரி வணங்குதுமே, இதற்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சங்கதி. அடநெஞ்சே பிரிதி அடநெஞ்சே, திருப்பிரிதிக்கு போனோம், நெஞ்சே போன்னு சொன்னாரா, நெஞ்சு ஆழ்வாருக்கு பதில் சொல்லித்தான் கிரமேண செய்கிறோம். ஒன்னும் அவசரம் இல்லை. இப்போ ஆடமை இப்ப சொல்லியிருக்கீர் இல்லையா, இன்னொரு பத்து நாள் போகட்டும் என்னால். ஓ ரொம்ப தப்பா பேசுறே, பத்து நாள் போற அளவுக்கு நித்தியம் நினைக்கிறியா இந்த சம்சாரம், இந்த வாழ்க்கை நித்தியம் நினைச்சிருந்தா நீ பேசுற. இப்போ மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்ககள், மின்னல் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் இருக்கும், அதை விட மோசம் நம்முடைய வாழ்க்கைங்கிறது. அதனால அவசரமே மெதுவா பண்ணலாம் நினைக்காதே, எவ்வளவு ரெண்டு நிமிஷம் முன்னாடி போய் பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மைன்னு புரிஞ்சுக்கோ, புறப்படு, கிரமத்திலே பற்றலாம் நினைக்காதே. பிராகிருத சரீரம் அனித்யம், இந்த சரீரம் நிற்காது. அந்தவந்த இமே தேகாக நித்திய சோக்தா சரீரினா, கண்ணனே சொல்லும் போது இந்த தேகம் அந்தத்தோடே கூடினது, கர்மம் முடிஞ்சதுன்னா இந்த தேகமே முடிஞ்சு போடும். அதனால் அப்ராகிருத சரீரம் பெற்றா மெதுவா பண்ணிக்கலாங்கிற மாதிரி இப்ப பண்ணாதேங்கிறார். வைகுந்தத்துக்கு போய் அங்க நமக்கு ஒரு திருமேனி கிடைக்கும், அப்ராகிருதமான சரீரம். அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணலான்னு சொல்லலாமா, ஏன்னா ஒண்ணும் அனித்தியத்துவமே இல்லையே, எதுவும் போகவே போகாது, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அரும்பதத்துல உடனே சாதிக்கிறார், அது என்ன வைகுந்தத்துக்கு போய் நாளைக்கு பண்ணலாம். உண்டானால் நகாலஸ்தத்ரவை பிரபு, அங்க காலத்துக்கு வேறுபாடே கிடையாது, பகல் ராத்திரி எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கும். இந்த சூரியனுடைய ஒளியால் அங்க ஒளி பெற வேண்டிய தேவையே இல்லையே. அங்க நதத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம், சூரியனோ சந்திரனோ தாரகைகளோ ஆறும் விளங்க மாட்டார்கள். தச பாசா சருமிதம் விபாதி, அந்த பெருமானுடைய திருமேனி பாசமானமாய் அவ்வளவு ஒளியோட இருக்க, அந்த ஒளியில தான் வைகுந்தமே பிரகாசிக்குமா, அந்த ஒளியில தான் எங்குமே வெளிச்சமே இருக்குமா. அப்படி அங்க போனா நமக்கு ஒரு திருமேனி கிடைக்கும், அதுல என்னைக்கு வேணா எப்ப வேணா பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற ஏதோ ரொம்ப ஆனந்தம் அவ்வளவு ஆறி, நீங்கள ஏதோ இங்க இருக்கீளே நெஞ்சே அப்படி நினைக்காதே, இது ரொம்ப நஸ்வரமான லோகம், எப்ப வேணும்னாலும் முடிஞ்சே போடும், அதனால் உடனே போகலாம் என்று நெஞ்சுக்கு சொன்னார். நெஞ்சு மெதுவா கேட்டது, நமக்காக கேட்கறது, நமக்கு பிரதிநிதியா ஆழ்வாருடைய நெஞ்சு கேட்டது, அப்படி என்ன இந்த லோகம் ரொம்ப மோசமானதா, நம்ம பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கா போல் இருக்கே, எல்லாரும் என்னமா படிக்கிறா, எப்படி வேலைக்கு போறா, என்னழகா கல்யாணம் பண்ணிருக்கா, அவர்கள் புத்திர புத்திர புத்திரி புத்திரம் எல்லாமே சந்தான உற்பத்தி எல்லாம் இருக்கு, நன்னா இருக்கா போல் இருக்கே, இந்த லோக வாழ்க்கையே நன்னா இருக்கே, நீரும் இப்படித்தானே ரொம்ப வருஷம் இருந்தீர், இப்ப எதுக்காக திடீர்னு எல்லாரையும் பிடிச்சு வெய்யறீர் அப்படி நெஞ்சு கேட்க, பட்ட பாடத்தனி நெஞ்சே உனக்கு சொல்லட்டுமா, உனக்கு தெரியாதா, என்னை விட உனக்கு தான் நன்னா தெரியும், ஆனால் உனக்கு சொல்லும் முகேனா நம் பக்தர்களுக்கு சொல்லுவோம் என்ன இந்த பத்து பாசுரத்தாலே. பிராகிருத சரீரத்தின் நிலையில்லா தன்மை, லௌகிக காமத்தினுடைய மிக அல்பமான தன்மை, அவற்றைத்தான் பத்து பாசுரங்களிலே வெளியிடுகிறார். மனையேவகி மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ, இந்த மனசு தான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். ஆக மனத்தையே நோக்கி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். இந்த சரீரத்துக்கு எதேதோ தேவைகள், அதுல ஒரு தேவை காமம்ங்கிற தேவை, அது ஸ்திரீகளுக்கு ஆண்களோ ஆண்களுக்கு பெண்களோ ஏதோ காமரசன். ஆனால் ராமானுஜர் கூறுவராம், சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஜன். வாமனமூர்த்தியினுடைய சீலத்தை கொண்ட ராமானுஜர் தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் நாலு, அந்த நாளினுள்ளும் சிறந்தது எது தெரியுமோ, மோக்ஷமா தர்மமா அர்த்தமா, இல்லை காமமே சிறந்ததுன்னு சொல்லுகிறாராம். அது கிருஷ்ண காமம், பதரிநாத நடத்துற காமம் இருந்துடுத்தினால் அந்த காமம் போற்றத்தக்கது. அப்படி இல்லாமல் சரீரத்துக்கும் சரீரத்துக்கும் காமம் இருந்ததுனால் அது இன்னிருக்கிறா போலே நாளை இராது, நம்மை நல்வழியிலே அழைத்து போகாது. ஆகவே இந்திரியங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் காமத்தில் மூட்டும், மனத்தை அடக்கி இந்திரியத்தை அடக்க பழக வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்னால், திருமங்கையாழ்வார் தெரிஞ்சு வச்சிருந்த ஒரே வழி, உபதேசம் பண்ணி இதோ யோகம் இதோ தியானம் எல்லாம் இவன் புரிஞ்சுக்க மாட்டான், இவன் எப்படி இந்த காமத்துக்கு அலைந்து பட்டிருக்கானோ அந்த பட்டதை நன்னா சொன்னாதான், அங்க யார் யார் இடத்துல இவன் என்னென்ன வசவுபட்டிருக்கானோ அவமானப்பட்டிருக்கானோ அதெல்லாத்தையும் எடுத்து சொன்னாதான் இவனுக்கு இதனுடைய தாழ்ச்சி புரியும். எதுவுமே நாம உட்கார்ந்துருக்கிற சேரு சகதின்னு தெரிஞ்சா தானே சட்டுன்னு துண்ட உதறி தோழ போடுன்னு எழுந்துருவான். அது இல்லாமல் இவன் உட்கார்ந்துருக்கிறான் ஏதோ சொர்க்கலோகம் நினைச்சிட்டு இருக்கான், இவன் இல்ல ரொம்ப தாழ்ந்த இடம்ங்கிறத புரிய வைக்கணும் என்று லௌகிக சாமானிய காமத்தினுடைய தாழ்ச்சியை கூறக்கூடிய 10 பாசுரங்கள். பதரிகாசிரமன் சந்நிகிதனாக வந்து நிற்க அவன் திருமேனியைக் கண்டு அதில் காமப்பட்டு மோகித்த அனுபவத்தை விட்டு எதற்கு எங்கோ காமத்தில் நிற்கிறாய், கேள் என்ன ஆக போறதுன்னு சொல்றேன். முச்சமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து. நமக்கு வயசாகாத படுமா, ஒரு நெல்லாட்டா ஒரு நாள் கண்டிப்பா வயசாகித்தான் திருப்போம். முச்ச முச்ச நாமே முச்சரும், மூத்து மூத்துன்னா வயசு ரொம்ப மூப்பை அடைகிறோம். முற்றுதல்னாலும் வயசாருதான், மூத்தன்னு சொன்னாலும் வயசாருதான். அது என்ன முச்ச மூத்து வயசாகி வயசாகி அப்படின்னு ரெண்டு தினம் சொல்லலாமன்னால் அத்தனை வயசாயிடுதான். இவனுக்கு எவ்வளவு ஆயிடுத்துனால் 120 ஆண்டு இருக்கலாமா, 300 ஆண்டு இருக்கிறமான்னு ஆசைப்பட்டு இருக்கான். இப்போ அப்படி மூத்துவை எழுதி, இது பரிணாமி திரவியம், இந்த திரவியம் எப்பவும் மாறிண்டே இருக்கிறதா, அப்ப அது மாறிண்டு இருக்கிறதுனா மூப்புங்கிறது வந்தே தீரும். நம்ம நினைச்சிருக்கலாம் அது வர வேண்டாம்னுட்டு தங்க பஸ்பம் காயகல்பம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நிறைய பணம் செலவழிச்சு நன்னா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இப்ப தலை துளி கூட நரைக்கவே கூடாது என்ன முயற்சி பண்ணலாம். இது எத்தனை நம்ம தடுத்திருந்தாலும் அது வந்துதான் தீரும். இப்போ அப்படி கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கிறச்சே இந்த ஓரமா நரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துன்னா சுவாமி ஏழு இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா மூப்புங்கிற சுவாமி வந்துட்டார். இல்ல நான் ஒன்னும் அவருக்கு பத்திரிகை சமர்ப்பிக்கவே இல்லையே, அவர் ஏன் வந்திருக்காருனால் அவருக்கு பெருமையே ரொம்ப நல்லவர். அவர் பத்திரிகையே வச்சு கூப்பிடாட்டா கூட வருவர், அது எவ்வளவு நல்லவர். சாதாரணமா பத்திரிக்கை கொடுத்தா தானே யாரும் வருவா, கொடுக்கலன்னு வேற கோவிச்சுப்பா, இவர் கொடுக்காமலே சந்தோஷமா வந்துடுறார். முத்தமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து, அதிலே கோல் துணையா கோல துணையா பிடிச்சு இந்த கேள்வியக்குரிய போல முதுகு வளைஞ்சிடும்னு சொல்றமா, ஏற்கனவே நிமிந்து நன்னாத்தான் நின்றான், இப்ப அப்படியே கேள்விக்குறி போல நன்னா இறங்கி படுத்து முத்தமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து. முன்னடி நோக்கி முன்னாடி இவன் கால் எடுத்து வைக்கணும் இல்லையா, இந்த இடத்துல வைக்கலாமா, வச்சா முட்டி மழுக்குன்னு சத்தம் கேட்குமா, அந்த இடம் வழிக்கிடுமா, நாம வைக்க போற தடி அங்க வழிக்கிடுமா அப்படின்னு ஒவ்வொரு அடியா பார்த்து பார்த்து வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுதான். முன்னடி நோக்கி வளைந்து நன்கு அந்த இடத்துல வளைஞ்சுடுறார். வளைந்து இச்சகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிழையாமுன், இச்சகால் கால் இற்று போச்சு, தள்ளி மெல்ல மெதுவ கால நகத்தி நகத்தி தேய்ச்சி தேய்ச்சி நடத்துறான். வயசான வாழ்க்கையே ஒரு பயம் இருக்கும், நாம ஏதானு விழுந்துட்டால் அப்புறம் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப தொந்தரவா போடுவோம்ங்கிற பயம் வரும். அதனால காலம் மெது மெதுவா வெப்பா மெதுவா தான் நடப்பா. இச்சகால் போல் தள்ளி மெல்ல மெல்ல தள்ளி, மகாபாரதம் 1.5 லட்சம் ஸ்லோகம் கூட கிடுகிடுன்னு பாடி விடலாமா, அதை விட கஷ்டமா இருக்கான் கால் எடுத்து வைக்கிற. என்ன தள்ளி மெல்ல இருந்தங்கிழையாமுன், 4 அடி நகர்ந்து போறதுக்குள்ளே மூச்சு வாங்குறது, அதனால உட்காந்துக்க வேண்டியிருக்கு. இருந்து இருந்து தள்ளி இருந்து தள்ளி என்ன மெது மெதுவே நடக்க இருந்தங்கிழையாமுன், மூச்சு வாங்குறதுனால இழைக்கிறது, இழைக்கிறதுனா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, இழையாமுன் இப்படி வயசானது வந்து உங்களை படுத்தும் இல்லையா, அப்படி பண்றதுக்கு முன்பாக இருந்தங்கிழையாமுன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு. இனிமே பெருமானை பத்தி சொல்றார். ஒவ்வொரு பாட்டிலையும் பாதி பாட்டு நமக்கு மூப்பு வந்து எப்படி துன்பம் கொடுக்கறதுங்கிறத சொல்லிட்டு மீத பாதி பாட்டு பதிரிகாசிரம பெருமாளே இந்த மூப்பு வருவதற்கு முன்னால் வந்து வணங்கி விடுங்கள்னு சொல்றார்.